திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. சித் சபேசா சிவசிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினோம், சார்வினோ தொண்டர் தருகிலார். பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூறையும் ஏத்தலாம் இட கடலுமாம். அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதுமை உறவு இல்லையே. சிற்றம்பலம் புண்ணியன் மெய்யில் பூசும் பூதி கண்மணியும், ஐந்தாய் நன்னிய எழுத்தின் வீறு நானிலத்து உயர்ந்து தோன்ற, வெண்ணில் அற்புதம் செய்து ஈசன் இணையடி பாடும் நாவல் திண்மை வந்தொண்டன் பாதம் சென்னியில் கொண்டு வாழ்வாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை எனது மனம் மொழி மெய்களால் பணிந்து வணங்கிக் கொண்டு, வன் தொண்டராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பொன்னார் கடல்களை முக்கரணங்களால் பணிந்து வணங்கி, அருமையான முறையிலே உயிர்கள் உய்யும் பொருட்டு தோத்திரத்தையும் சாத்திரங்களையும் நமக்கு தினந்தோறும் ஒலிபரப்பி, அவற்றின் மூலமாக அதாவது செவி வழியாக கேட்பதற்கும் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். நேரிலே கண்டு கேட்பதற்கும் அருமையான முறையிலே எல்லாம் செய்து அதை ஒலிபரப்பி வருகின்றார்கள். அந்த சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு, இதை நேரிலே கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது உளம் கனிந்த வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். பொதுவாக பன்னிரு திருமுறைகளிலும் இந்த 14 சித்தாந்த சாத்திரங்களின் கருத்துக்கள் அப்படியே விரவி இருக்கும். சில சமயம் நாம இன்னும் கொஞ்சம் அதை ஆழ்ந்து நோக்கினால், இப்ப உதாரணமாக சிகாமணியாக இருக்கக்கூடிய நூல் வந்து சிவஞான போதம். அது 12 சூத்திரங்களால் ஆனதுன்னு நமக்கு நல்லா தெரியும். அதுல இன்னும் கொஞ்சம் நுட்பமாக எடுத்து பார்த்தால், நம் முன்னோர்கள் அப்படி கண்டிருக்கின்றார்கள். முதல் சூத்திரத்திற்கு முதல் திருமுறையிலிருந்து அந்த கருத்தை எடுப்பது, அதற்கு மேற்கோளான பாடலை எடுப்பது, அப்படி ஒரு வழிகாட்டின அப்புறம் தெரியுது. அப்போ நிச்சயமா அந்தந்த சூத்திரத்துக்குள்ள பாடல்கள் அத்தனாவது திருமுறையில அது நிறைந்து இருக்கின்றது என்று. அந்த வகையிலே சிவஞான போதம் 7 சூத்திரம், அதை இன்று நாம் சிந்தித்து அந்த சூத்திர கருத்துக்கு ஏற்ப எத்தனை மேற்கோள்களை நமது தம்பிரான் தோழராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு யோக நெறிக்கு வழிகாட்டிய குரு அவர் காட்டியிருக்கிறார் என்று நாம் திருவருளாலும் குருவருளாலும் இப்போது சிந்திக்கலாம். 7 சூத்திரம் முதல் 2 பிரமாண இயலும் இலக்கண இயலும், அதெல்லாம் ஆராய்ச்சியின் மூலமாக நமக்கு எல்லாவற்றையும் சொல்லி, அதன் பின்பு இறைவன் அருளை பெறுவதற்கு சாதனமும் பயனும், அதான் அந்த என்ன சாதனம் அதன் மூலம் நமக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிறத பின்னாடி உள்ள உண்மை அதிகாரம் சிறப்பதிகாரம்னு சொல்லுவோம். அதாவது 7 சூத்திரத்திலிருந்து 12 சூத்திரம் வரைக்கும், முதல் 6 பொது அதிகாரம், அடுத்த 6 உண்மை அதிகாரம் என்று நாம் பார்க்கின்றோம். இதுல இப்போ இந்த அதிகாரியுடைய இயல்பு, அதிகாரிங்கிறது உயிர்களை குறிக்கும். அதாவது சிவபெருமானோட தன்மையை நம்ம பார்த்திருக்கோம், உயிர்களுடைய தன்மையை நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி பாசங்கிற முப்பொருள்களோட தன்மையும் நமக்கு தெரியும், அவை ஜட பொருட்கள். அப்போ யார் அதிகாரி என்று நமக்கு அழகாக எடுத்து காட்டி அந்த அதிகாரி என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து கூறக்கூடிய ஒரு சூத்திரம் தான் ஏழாம் சூத்திரம். அதனை இப்போது நாம் சிந்திக்கலாம். யாவையும் சூனியம் சத்தெதிர் ஆகலின், சத்தே அறியாது, அசத்து இலது அறியாது, இருதிறன் அறிவுளது, இரண்டலா ஆன்மா. ஒரு மூணு வரியில ரொம்ப சுருக்கமா ஆனா நிறைய பொருளை நமக்கு மிகுந்த தேவநாயனார் மிக அழகாக சூத்திர வடிவிலே தந்திருக்கின்றார். இதுல என்ன சொல்லியிருக்கு, சத்து எதிர் யாவையும் சூனியம் ஆகலின். அதாவது சிவசத்து அசத்து ரெண்டு பொருட்கள் இருக்கு. வாக்கு மனத்துக்கு எட்டாத சிவசத்தோட சந்நிதியில பாசஞான பசுஞானங்களால உணரக்கூடிய பொருட்களாகிய அசத்து எல்லாம் பாழ். அதனால சத்தே அறியாது, அதாவது சத்தாகிய சிவம் அசத்தாகிய பிரபஞ்சத்தை அறிதல் செய்யாது. அசத்து இலது அறியாது, அசத்தாகிய பிரபஞ்சமோ அறிவில்லாத ஜடம், ஆதலால் அது சத்தாகிய சிவத்தை அறிதல் செய்யாது. அதனால பாரிசேட அளவையால இருதிறன் அறிவுளது இரண்டலா ஆன்மா அப்படிங்கறதின் மூலமாக சத்து அசத்து ரெண்டையும் அறியக்கூடிய அறிவை உடையது ஒன்று உண்டு அப்படிங்கிறது பாரிசேட அளவையால் நமக்கு புரிகிறது. அந்த அறிவுடை பொருள் சத்தாதல் தன்மையும் அசத்தாதல் தன்மையும் ரெண்டும் இன்றி இந்த ரெண்டையும் அறியக்கூடிய ஒரு உரிமையால் சதசத்தாக இருக்கக்கூடிய உயிர் என்று நமக்கு ஏழாம் சூத்திரம் மிக அழகாக காட்டியுள்ளது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது பாரிசேடு அளவை அப்படின்னா சிவமும் பிரபஞ்சமும் ஆகிய ரெண்டும் ஒன்ன ஒண்ணு அறியாம விளக்க அறியாதுன்னு சொல்லி விளக்கியாச்சுன்னா முந்தின ஆறு சூத்திரங்களின் மூலமாக நமக்கு சொன்ன அந்த முப்பொருள்களை தான் பதிப்பசு பாசத்துல எஞ்சி இருக்கக்கூடியது உயிர் பொருள் மட்டும்தான். அப்போ இந்த ரெண்டையும் அறியக்கூடியது உயிர் தான் என்று மிக தெளிவாக நமக்கு இந்த சூத்திரத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கும். அப்போ உயிர் சத்து அசத்து ரெண்டையும் அறியக்கூடிய உரிமை பற்றி உயிருக்கு சதசத்து அப்படிங்கிற பெயர். சத்தும் அசத்தும் மாறுபட்ட இரண்டு தன்மையை உடையது அப்படின்னு தெரியும். சத்துக்கு வேற தன்மை, அசத்துக்கு வேற தன்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உயிரோட இலக்கணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சார்ந்ததன் வண்ணம், எந்த பொருளை சார்ந்து நிற்கின்றதோ அதன் தன்மையோடு அது இருக்கும். சார பொருளை பொறுத்து அதோட தன்மை இருக்கும். இப்ப சத்தோட கூடனா சத்தின் தன்மையும், அசத்தோட கூடி அசத்தாகி நிற்குமே, அதனால அதற்கு சதசத்து அப்படிங்கிற பெயர் உண்டு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சரி, தன்மை தான் அப்படி இருக்குமே தவிர அது அதை உடையது என்று நாம் சொல்லுவதில்லை. தன்மை தான் மாறும், எதை சாருகின்றதோ அதற்கு தகுந்தாற் போல உயிரோட தன்மை மாறும். இப்போ எல்லா ஞான நூல்களும் உயிர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் பாசத்திலிருந்து நீங்கி சிவத்தை அடையலாம், வீடு பேற்றை பெறலாம் என்பதை நமக்கு தெளிவாக அறிவுறுத்துகின்றது. இப்போ ஒரு பொருளை பற்றி அறியும் போது அறியப்பட்ட பொருளால் நமக்கு உண்டாகக்கூடிய பயனை பெறுவதற்கு முதல்ல நாம எண்ணணும். இது இந்த பொருளை நாம் அடையணும் நாம எண்ணணும், அந்த பயன் கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் எண்ணணும், அதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் இல்லையா. முதல்ல எண்ணம் வேணும், அடுத்து முயற்சி செய்யணும். அப்போதுதான் அந்த முயற்சியை செய்யும் தகுதி நமக்கு உண்டு. இறைவனை அடைய வேண்டும் என்றால் அந்த தகுதி இருக்கிறதா தெரியணும்னா அதுக்கு உண்டான முயற்சியை நம்ம செய்யணும். ஆக அதனால் அந்த தகுதி நமக்கு உண்டு என்பதும், அதனை செய்வதால் பயன் இது என்பதும், பயனை பெறுவதற்குரிய முயற்சி இது அப்படின்னு ஒரு தெளிவு வரும். நம்ம ஒரு முயற்சி பண்ணனாதான் அது தெரியும், ஓ இதுதான் இறைவனை அடைவதற்குரிய முயற்சி அப்படிங்கறத நமக்கு புரியும். அப்போ முயற்சி புரிஞ்சிட்டு இந்த முயற்சி எப்படி நமக்கு வரும், நாமெல்லாம் இந்த இதெல்லாம் முயற்சி பண்ணி அறிஞ்சுக்கிட முடியுமா, முடியாதே. இது அறிவித்தால் தானே அறிவு இந்த உயிர். அப்ப தருபவன் ஒருவன் வேண்டும், அறிவிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேண்டும் இல்லையா. அப்ப அந்த மாதிரி இதுக்கு என்ன இந்த வழி வந்து வரும் வழி வழி இதுதான் அப்படிங்கிற ஒரு மன எழுச்சியெல்லாம் நமக்கு அப்பந்தான் வரும் இல்லையா. அப்போ முயற்சி எண்ணம் வேணும், முயற்சி வேணும், அதன் மூலமாக நமக்கு மன எழுச்சி வரும். ஆக சாதனம் நமக்கு என்னதுன்னு தெரியணும், அதை அந்த சாதனையை செய்து அந்த பயன் பெறுவதற்கு உரிமை உடையது எதுனா உயிர் தான். அதனால சாதித்தற்குரிய அதிகாரியோட இயல்புன்னு அப்படின்னு இந்த சூத்திரத்துக்கு நமக்கு தலைப்பு கொடுத்துருப்பாங்க. அதனால ஒரு பொருளை அறிந்து அனுபவிக்கக்கூடிய உரிமை மட்டும்தான் உயிருக்கு உண்டு. அது எந்த பொருள்ங்கிறது பரம்பொருள் அப்படிங்கறத நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பொது இயல்பு சிறப்பு இயல்பு, அந்த சிறப்பு இயல்பு தான் உண்மை இயல்புன்னு சொல்லுவோம். அத முதல்ல வந்து பிரமாணத்தையும் இலக்கணத்தையும் ஆராய்ச்சியால நமக்கு இந்த முப்பொருளை பற்றி உணர்த்தி, அதன் பின்பாக அதாவது தூள இயல்பெல்லாம் அதுல பொதுவா இருக்கும், பொதுனா தூள இயல்பை சொல்லுவது. அடுத்து உண்மை இயல்பு, அந்த சிறப்பு இயல்பு சூட்சமா உள்ளதை பூரவும் சாதனம் பயம் அப்படிங்கிற ரெண்டு இயல்ல நமக்கு அழகாக அவர் எடுத்து கூறியிருக்கின்றார். சத்தாகிய சிவத்தை அடைவதற்கு உள்ள உரிமை வந்து தனக்கு உண்டு அப்படிங்கிற அறிவுடைமை சாதன வகையில உயிருக்கு சிறப்பு இலக்கணம் ஆகும். அப்போ இந்த உயிருக்கு சிறப்பு இலக்கணம் என்னன்னா, சத்தாகிய சிவத்தை அடைவதற்குள்ள உரிமை தனக்கு இருக்குன்னு அறிவதுதான், அந்த அறிவுடைமை பெறுவது. அது வரைக்கும் அதுக்கு அதை பத்தி சிந்தனையே இல்லாம இருக்கும், அது அதை பெறுவதுதான் அதற்கு சிறப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உயிர்களோட அறிவும் வந்து பல்வேறு வகையாக இருக்குன்னு நம்ம பாக்குறோம். ஆராய்ச்சி அறிவுன்னு இருக்கு, அனுபவ அறிவுன்னு இருக்குது. அந்த ரெண்டுக்குள்ள இதை கொண்டாந்து அடைக்கிறோம். பல வகையான அறிவை எல்லாம் ஆராய்ச்சி அறிவு அனுபவ அறிவுங்கிற ரெண்டுக்குள்ள கொண்டாந்து அடைக்கிறணும், அடங்கும், அது அப்படியே அடங்கிரும். சரி, அதுல ஆராய்ச்சி அறிவு என்பது ஒரு பொருளை கருவிகளால் அறிவது, அனுபவ அறிவுங்கிறது ஒரு பொருளை நேரே அறிவது. அதனால நமக்கு இருதிறன் அறிவுள்ளது, இரண்டலா ஆன்மான்னு சொன்னதுனால இந்த ரெண்டு வகையாகவும் உயிரானது அறியும் என்பது நமக்கு அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ உயிர் அதாவது சாதகனுடைய இயல்பை கூறியது ஏழாவது சூத்திரம். அப்ப உயிர் சார்ந்ததன் வண்ணமாய் இருக்கும், எதை சார்ந்தோ அதை தான் அறியும். சதசத்துள்ள பொருள் பெத்த நிலையில அசத்து அதாவது ஜடப்பொருளை அறிகின்றது, முக்தி நிலையில சத்து அதாவது அறிவுடை பொருளான இறைவனை அறிகின்றது. ஆகையால் இரண்டும் இல்லாத இரண்டையும் அறியக்கூடிய பொருள் எதுவோ அதுதான் உயிர் என்று மிக அழகாக நமக்கு அதிலே வலியுறுத்தப்பட்டிருக்கும். அதற்கு ஒப்பான பாடல்கள் ஏழாம் திருமுறையிலே எங்கெங்கே இருக்கிறதோ அந்த கருத்துக்களை இப்போது நாம் சிந்தித்துக் கொண்டே வரலாம். ஆனா அவருடைய ஒரு பாடலை நம்ம பல கருத்துக்கு காட்டலாம். ஆகையால் நாம் ஏற்கனவே சிந்தித்த சில பாடல்களும் இதில் மீண்டும் வரும். ஆனால் இன்றைய நோக்கம் ஏழாம் சூத்திரத்துக்கு ஒப்பான கருத்து உள்ள பாடல்களை நாம் தேர்ந்து பார்ப்பது. சரி, இப்ப உயிர் வந்து இறைவனை அறியணும், அறிந்து நினையணும் இல்லையா, அதான் அறிவுடைமைன்னு பார்த்தோம். அப்படி நினைத்து ஆட்படும் அப்படிங்கிற கருத்தை சொல்ற மாதிரி அவருடைய முதல் பாடலே அமைந்திருக்கிறது. முதல்ல அவர் வந்து பொது நிலையில அவரை வந்து மறுக்கிறாரு, நான் உனக்கு அடிமை இல்லைன்னு மறுக்கிறாரு. அதுக்கப்புறம் வாதிடுறாரு, வழக்கிடுறாரு, எல்லாமே பண்றாரு, ஓலையை கிழிச்சு போடுறாரு, எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் வரலாறு. ஆனால் இறைவன் ஆட்கொண்ட பின்பாக மனத்து உன்னை வைத்தா என்று சொல்லுகின்றார்களோ, இறைவன் மனசுக்குள்ள வந்தாச்சு. அதுக்கப்புறம் இனி வந்து நான் உனக்கு ஆளாய் இல்லேன்னு சொல்லலாமா, இனி அல்லேன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதனால இதுல என்ன சொல்றாரு, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன், மறவாது நினைக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இறைவனை மறந்தா நம்ம அவரை அடையதுக்குள்ள முயற்சிகளை மறந்துடுவோம். அதனால கண்டிப்பாக அந்த சாதனங்களை மறந்துடுவோம், சாதனை செய்வதையும் மறந்துடுவோம். அதனால மறவாதே நினைக்கின்றேன், அதான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் இல்லையா அவர் சொல்றாரு இல்லையா, நமது மணிவாசக பெருந்தகை அது மாதிரி. அப்போ உயிர் வந்து இறைவனை அறிந்து நினைத்து ஆட்படும் அப்படிங்கிற கருத்து அவருடைய முதல் பாடலிலேயே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே பதிகத்துல எல்லாமாகவும் அவர் இருக்கின்றார், எல்லாவற்றிலும் அவர் கலந்து இருக்கின்றார், அதனால் அவரை அறிந்து உயிர் ஆட்படுகின்றது என்ற கருத்து வெளிப்படும்படியாக, ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் என்று சொல்லுகின்றார். இப்படி எல்லாவற்றிலும் இறைவன் கலந்து இருப்பதால் உயிர் வந்து அவரை அறிந்து ஆட்படும் என்பது இதிலே விளங்குகிறது. அடுத்து திரு நெல்வாயில் அறத்துறை என்று ஒரு தலம், அதிலே ஒரு அருமையான பாடல். கரிமா மிளகும் மிகுவன் மரமும் மிக உந்தி வரும் நிவவின் கரை மேல் நெறிவார் குழலார் அவர்கான நடம்செய் நெல்வாயில் அறத்துறை நின்மலனே வரிதே நிலையாத இம்மண்ணுலகில் நரனாக வகுத்தனை நான் நிலையேன் பொறிவாயில் இவ்வைந்தினையும் அவிய பொருது உன் அடியே புகும் சூழல் சொல்லே என்பது பாடல். அதாவது உயிர் வந்து உலகு உடல் இதெல்லாம் நிலையாமைங்கிறத உணரணும் முதல்ல, அதத்தான் நிலையாத இம்மண்ணுலகில் என்று அவருடைய பாடல் வரி சொல்கிறது நமக்கு. அடுத்து என்னது, பொறிகளை எல்லாம் அவித்து இறைவன் அடி சேர பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்ன நீ நரனாக, நரன்னா மனிதன், அப்போ இந்த மண்ணுலகில வந்து என்ன மனிதனாக பிறக்க வைத்து விட்டாய் இல்லையா, அப்ப நான் நிலைத்து இருக்க முடியாது, ஏன்னா இந்த உடம்பு வந்து ஜடந்தானே, நான் நிலையேன் அதனால நான் நிலைத்து இருக்க முடியாது. அப்ப நிலையான ஒரு நிலையில்லாமையை சொல்லிட்டு நிலையான முக்தியை அடையணும்னா என்ன செய்யணும், பொறிவாயில் இவ்வைந்தினையும் அவிய பொருது உன் அடியே புகும் சூழல் சொல்லு. இந்த பொறிவாயில் ஐந்தவித்தான் வருது இல்லையா திருக்குறள், அது மாதிரி இந்த ஐம்பொறிகளால நான் அவ்வளவு அவதிப்படுகின்றேன், இந்த ஐம்பொறிகளையும் அவித்து இல்லையா அந்த அதோட செயல்களை எல்லாம் குறைத்து நான் உன் அடி அடைவதற்கு புகுவதற்கு என்ன சூழல்ங்கிறத நீ தான் சொல்லணும் அப்படின்ட்டு இறைவனிடம் வினவுவதாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது. அதுவும் இந்த சூத்திர கருத்துக்கு இயைந்து இருக்கின்றது. அடுத்து திரு அஞ்சைக்கழம் அதுல சொல்றார், ஆக்கும் அழிவும் அமைவும் நீ என்பன் நான், சொல்லுவார் சொற்பொருள் அவை நீ என்பன் நான், நாக்கும் செவியும் கண்ணும் நீ என்பன் நான், அல்லனே இனி நான் உனை நன்குணர்ந்தேன், நோக்கு நிதியம் பல எத்தனையும் களத்தில் புக பெய்து கொண்டு ஏற நுந்தி ஆர்க்கும் கடலங்கரை மேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சை களத்து அப்பனே என்று பாடுகின்றார். இப்போ உயிர் வந்து சித்து பொருள், உலகு வந்து அதாவது அந்த பாசம் அந்த உலகம் வந்து ஜடப்பொருள், இது எல்லாவற்றையும் செலுத்துபவர் இறைவன் அப்படிங்கிறத மிக அழகாக உணர்ந்து, இப்ப ஜடப்பொருள் நிலையற்றது அதை இரண்டாவதாக உணர்ந்து கொண்டு அதன் பின்பு இந்த உயிர் வந்து நிலையான இறைவனுக்கு ஆட்படுவதை கூறுகின்றது இந்த பாடல். அதாவது ஆக்கும் அழிவும் அமைவும், அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாமே நீதான் செய்யற அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக சொல்லி, அதோட மட்டும் இல்லாம யார் என்ன சொன்னாலும் அந்த சொல்லாகவும் அதன் பொருளும் சொல்லும் பொருளும் ஆனார்தாமே என்று அப்ப சுவாமி இதே கருத்தை பதிவு பண்ணியிருப்பார். அப்படி இருப்பதும் நீதான் என்று சொல்லிட்டு அப்புறம் நம்முடைய நாக்கு நம்முடைய செவி நம்முடைய கண் எல்லாமே அவர் தான் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, இனி நான் உன்னை நன்கு உணர்ந்தேன். இந்த உணர்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எது ஜடம் எது சித்துங்கிறதோ உணரணும். நாம சித்து பொருள்னாலும் நமக்கும் இறைவனுக்கும் உள்ள வேறுபாடை உணரணும். உணர்ந்த பின் இறைவனுக்கு நாம் ஆட்பட்டு அந்த இறைவன் தான் நமக்கு எல்லாமாகவும் இருக்கின்றார் என்பதை அறிந்து வழிபட வேண்டும். வழிபட்டால் இந்த மாயையிலே சிக்காமல் இதிலிருந்து மீண்டு இறைவன் திருவடியை அடையலாம் என்பதை மிக அழகாக நமக்கு கூறியிருப்பார். இந்த பதிகத்திலேயே மற்றும் ஒரு பாடல்ல கேட்டிருப்பாரு, வீடின் பயன் என் பிறப்பின் பயன் என். பிறப்புங்கிறது என்னன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, ஆனா நம்ம ஞான நூல்கள் பூரா பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இறைவனை வழிபடத்தக்கதாக இருந்தா அந்த பிறவி வேணும் இல்லையா, குனித்த புறவும் கொவ்வை செவ்வாயிற்குமன் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தேன்னு அப்புற சுவாமி சொல்றார். இது அவரை வழிபடக்கூடியதாக இருந்தா இந்த பிறவி நமக்கு சரி, மற்றபடி பிறவி நமக்கு தேவையில்லை, இறைவன் திருவடி தான் நமக்கு தேவை, முக்தி தான் தேவை, வீடு. இப்ப பொதுவா உலக வாழ்க்கையிலையும் பாருங்களேன், நம்ம எத்தனையோ விஷயமா நம்ம வெளியில போறோம், ஆனா எங்க போனாலும் வீட்டுக்கு வந்துடணும் வீட்டுக்கு வந்துடணும்னு எப்படி ஒரு ஆர்வத்தோட வந்துடுறோம் பாத்தீங்களா. இது இந்த உடல் வந்து இந்த வீட்டுக்கு வர்ற மாதிரி இந்த உயிரும் முடிவாக வீட்டுக்கு தான் போகணும், அது ஒண்ணுதான் நம்ம சொந்த வீடு. இந்த உயிர் குடியிருக்க கொடுத்த இந்த உடம்பும் வாடகை வீடுதான், ஏன்னா இது எத்தனாவது உடம்பு நமக்குன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த உடம்பு கூடி இருக்க கொடுத்துருக்க இந்த வீடும் நமக்கு சொந்த வீடு கிடையாது. இது இந்த பிரிவில நம்ம இந்த வீட்டுல இருக்கிறோம், போன பிரிவில எங்க பிறந்தோம், என்ன உடம்பு, அந்த உடம்பு எந்த வீட்டுல இருந்து நமக்கு தெரியாது. அடுத்த பிரிவில எந்த உடம்பு எந்த வீடு தெரியாது, அதெல்லாம் அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். அப்ப நமக்கு சொந்த வீடு ஒண்ணு இருக்குன்னா அது இறைவன் திருவடி ஒண்ணுதான். அப்ப அதை அடையணும். இப்ப நமக்கு அப்போ பிறவியால என்ன பயன், வீடால் என்ன பயன், வீடின் பயன் என் பிறப்பின் பயன் என் கேக்குறாரு. ரெண்டும் ஒண்ணுக்கொண்ணு முரணானது. பிறவி வந்து எல்லாம் வேண்டான்னு சொல்லக்கூடியது, ஆனா வீடு வந்து எல்லாரும் வேணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ரெண்டுமே இருக்கு, இரண்டையும் இறைவன் நமக்கு வழங்குகிறாரே, எதற்காக வழங்குகிறார் என்று அவரிடமே இவர் வினவுகின்றார். வினவுனா அதுக்கு என்ன பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறவி எதுக்கு அப்படின்னு கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது முதல்ல வீடுன்னா என்னன்னு பாத்துருவோம். வீடு, வீடின் பயன் என்றா முதல் கேள்வியே வருது. அப்ப வீட்டை எதற்காக அமைத்திருக்கிறார் என்றால், உயிர்களை நிலையான இல்லையா நிலையான இன்பத்துல இருத்துவதற்காக வீடு வேற்றை தருகின்றார். வீடு எதுக்கு தருகிறார், நிலையான இன்பத்தை அடைவதற்கு, அதுல இருக்கிறதுக்கு. பிறப்பை எதற்காக அமைத்தார் என்றால், அந்த இன்ப நுகர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய பாசத்தை அறுக்கும் பொருட்டு தந்திருக்கார். இப்ப பாச நீக்கம் எப்படி கிடைக்கும் நமக்கு, பிறவியால தானே கிடைக்குது. அப்ப இரண்டுமே இறைவனுடைய கருணையால் நம்மை கடைத்தேற்றத்தான் தரப்படுகிறது. முடிந்த முடிவாக வீடு வேற்றுக்கு செல்லணும், ஆனா செல்வதற்கு தகுதி படுத்துவதற்கு இந்த பிறவி, இந்த உயிர்ல இருக்க அழுக்கெல்லாம் நீக்கி சுத்தமாகணும் இல்லையா, அதற்கு தான் பிறவி அப்படிங்கிறத மிக அழகாக நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார். சரி, அடுத்து திரு ஓனகாந்தன் தடி நம்ம எல்லாருக்கும் நல்ல ஒரு பரிச்சயமான பதிகம். அதுல சொல்றார், நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தம் பூசனை செய்யலுற்றுங்கு, கையில் ஒன்றும் காணமில்லை கழலடி தொழுது உயின் நல்லால், ஐவர் கொண்டு இங்கு ஆட்ட ஆடி ஆள் குழி பட்டு அழுந்து வேர்க்கு. அஞ்சு பேர் ஆட்டி படைச்ச ஆள் குழியில போட்டு வச்சிருக்காங்க. அதுல இருந்து உய்யுமாறு ஒன்று அருளீர் ஓனகாந்தன் தளியுள்ளேரேன்னு கேக்குறாரு. உய்யுமாறு ஒன்று அருளி செய்யீர் ஓனகாந்தன் தளியுள்ளேரேன்னு கேட்காரு. அப்போ இறைவனை உணரணும் உயிர், உணர்ந்து அந்த திருவடியை வணங்கணும். வணங்கும் போதே என்னன்னா, நான் உய்வதற்கு நீ அதான் உய்யுமாறு ஒன்று அருளி செய்தீர். இதைத்தான் வினவணுமே தவிர காமிய பக்தி நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு எப்பப்ப என்னென்ன கிடைக்கணும், எதற்காக காமிய பக்தி செய்வோம், நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கணும், நல்லபடியா கல்யாணம் ஆகணும், அடுத்து சொத்து சுகங்கள் வாங்குறதுக்கு, அப்புறம் வாரிசு வர்றதுக்கு, இதுக்குத்தானே காமிய பக்தி. இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் அவர் நமக்கு எப்பப்ப என்னென்ன கிடைக்கணும் தீர்மானிச்சுதான் நம்மள கருவிலேயே அனுப்புறாரு. அவர் எல்லாம் தீர்மானிச்சு அனுப்புறப்ப எனக்கு அதை கூட இதை கூட நம்ம கேட்கறது அர்த்தமற்ற ஒரு வழிபாடு. ஆகையால் நாம வழிபாடு மட்டும் பண்ணினா போதும், அவரே நமக்கு என்னென்ன கொடுக்கணும்னு நம்ம தகுதி ஏற்கனவே தீர்மானிச்சிருப்பாரு. ஒருவேளை அந்த ஆன்மா இன்னும் கொஞ்சம் நல்ல ஆன்மா, பக்குவ ஆன்மான்னா, அவர் இன்னும் கொஞ்சம் கருணையை கூட கொஞ்சம் தரப்போறாரு, அவ்வளவுதான். அப்ப நமக்கு ஒரே ஒண்ணு விஷயம்தான் வேணும், உய்யணும். இந்த ஐவத்த இருந்து தப்பி உய்யணும். இந்த அஞ்சு பேரும் நம்மை தவறான முறையிலே வழிகாட்டி நம்மை அல்லல் படுத்தி கொண்டிருப்பதால் அதிலிருந்து மீள்வதற்கு இவரை விண்ணப்பித்து எனக்கு நீ ஒரு வழிகாட்டணும் உய்வதற்கு என்று கேட்கின்ற ஒரு அருமையான பாடல் இந்த பாடலாம். பொதுவா அவர் எல்லாம் கேட்டாரு அப்படி கேட்டாருங்கிற மாதிரி இருக்குமே தவிர, இதுல என்ன அழகா கேட்டிருக்காருன்னு பாருங்க. ஐவர் கொண்டு இங்கு ஆட்ட ஆடி ஆள் குழிப்பட்டு அழுந்து வேர்க்கு. ஆள் குழியில கிடக்குறேன், நான் அழுந்தி கிடக்குறேன், ஐம்புலன்கள் ஐம்பொறிகள் இதனால, அதுல இருந்து நீ என்ன மீட்டு கொடு அப்படின்னு மிக அழகாக, அதுக்கு எனக்கு நீ தான் வழிகாட்டணும், நான் உய்யணும், அந்த உய்வதற்கு நீ அருள் செய்ய வேண்டும். அப்ப அருள் செய்யணும்னு கேட்கறதே ஒரு நல்ல வழிபாடா தானே இருக்கு. அதை அவர் நமக்கு வழிகாட்டி சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த கருத்தும், அதாவது அவர் உணர்ந்து அவருடைய திருவடியை வணங்கினாதான் உய்ய முடியுங்கிற ஒரு உணர்வு இந்த உயிருக்கு வருது இல்லையா, அதனால இதுவும் ஏழாம் சூத்திரத்தோடு இயைபுடையதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக திரு ஆரூர் தலத்துல, ஊன்மிசை உதிர குப்பை ஒரு பொருளில்லாத மாயம், மான் மறித்தனைய நோக்க மடந்தையர் மதிக்கும் இந்த மானுட பிறவி வாழ்வதோர் வாழ்வு வேண்டேன் என்ற பாடல். அதே பதிகத்துல பொய்த்தன்மை தாய மாய போர்வையை மெய்யென்று எண்ணும் வித்தகத்தாய வாழ்வு வேண்டி நான் விரும்புகிறேன். முத்தினை தொழுது நாளும் முடிகளால் வணங்குவார்க்கு அத்தன்மை தாகும் ஆரூர் அப்பனே அஞ்சினேனே என்று சொல்லுகின்றார். அதாவது முதல்ல என்ன சொல்றார், இந்த உடம்பு உதிர குப்பை அப்படின்னு சொல்றார். வெறும் மாயம், மாய பொருள் இந்த உடல் அப்படிங்கறத சொல்லி, இதனால இந்த உலகியல் வாழ்க்கை அதான் மங்கை மடந்தையர் மதிக்கும் மானிட பிறவி என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட பிறவி, அந்த மாதிரி ஒரு வாழ்வு வேண்டாம். இறைவனை வழிபடலேன்னா அந்த பிறவியே வீண்தான். நான் ஏன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய் திரிந்தேன் என்று சொல்லுகின்றார். இறைவனை வழிபடலேன்னா பேய்தான், பேய்கள் வந்து இறைவனை வழிபடாது. அதனால இறைவனை வழிபடுறதுக்குன்னு ஒரு தனி ரகம் பேய் ரகங்கள் இருக்கு. உம்மை வணங்கும் நற்கணங்களுள் ஒன்றானின் காரைக்கால் அம்மையார் சொல்றது வேற. ஆனா பொதுவாக பேய்கள் இறைவனை வழிபடாது. அப்ப இறைவனை வழிபடாட்டா பேய்க்குள்ள தன்மை தான் இருக்கும். அது மாதிரி இந்த ஆச்சாரம் இல்லாமல் காலையில குளிக்காமல் உணவு உண்பது, ஒரு சுத்தமாவே இல்லாமலே இருப்பது, அந்த மாதிரி இருந்தப்ப அவங்க சாப்பிடும் போது கூடவே சேர்ந்து பேய் சாப்பிடுமா? அதை எப்படி கண்டுபிடிச்சுக்கலாம்னா, வழக்கமா சாப்பிட்ற விட அதிகமா சாப்பிட்டே இருப்பாங்களாம். பேய் தீனி திங்கிறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பேய்களுக்கு இந்த மாதிரி ஆச்சாரம் இல்லாதவர்கள், சுத்தம் இல்லாதவர்கள், இறைவனை வழிபாடு செய்யாதவர்களை தான் பிடிக்குமா? ஆனா நம்ம இறைவனை வழிபட்டா அந்த பேய்களால் உள்ள துன்பம் நமக்கு இருக்காது. பேயடையா பிரிவெய்தும் என்று சொல்லுகின்றார் ஞானசமுத பெருமான். வராது, ஏற்கனவே வந்திருந்தா நீ வழிபாட பண்ணேன்னா உள்ள இருந்து கிளம்பி வெளியே போயிரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பேய பத்தின பயம் இல்லாம வாழணும்னா கண்டிப்பாக இறை வழிபாடு நமக்கு தேவை. அதனால மிக அழகாக இதுல என்ன சொல்லிட்டாரு, இந்த மானிட பிறவி எனக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று மிக அழகாக சொல்லி, இது பொய்த்தன்மையான வாழ்க்கை. இந்த சரீரம், இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க உறவுகள், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை எல்லாமே பொய். அடிக்கடி நான் சொல்றதுதான், போன பிறவியில நம்முடைய பெற்றோர் யார், நம்முடைய வாழ்க்கை துணை யார், நம்முடைய ஊர் எது, நம்முடைய சொத்து சுகங்கள் எது. இன்னைக்கு இவ்வளவு விளம்பரங்கள் வருது, எந்த கடையில நகை வாங்கியிருந்தோம், எந்த கடையில துணி வாங்கியிருந்தோம், நம்முடைய வாரிசுகள் யாரு, எதாவது ஒரு சின்ன துளி நமக்கு இப்ப ஞாபகம் இருக்கா? அதுலயே புரியலையா இது வெறும் மாயைன்னு நமக்கு. நம்ம இதுக்கு அடுத்த பிறவி எடுக்கும்போது இந்த பிறவி பற்றிய நிகழ்வு கூட நம்ம மனசுல இருந்து எல்லாம் போயிடும். ஒரே உயிர் தான், அதுதான் பல பிறவி எடுக்க வெவ்வேறு உடம்பு அடையுது. ஆனா முற்பிறவியில உள்ள ஞாபகம் எதுவும் இந்த பிறவியில கிடையாது. அதனால இது வெறும் பொய்த்தன்மையான மாய போர்வை அப்படின்னே சொல்லிட்டார். மாய போர்வை, இத வந்து மெய் என்று எண்ணுதல் மிக மிக அறியாமை. அந்த மாதிரி இதை மெய்யாக நினைத்து வாழ்கின்ற வித்தகத்தன்மை உடைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இதை நான் விரும்புகிறேன் என்று மிக அழகாக இறைவனிடம் சொல்லி, முத்து போன்ற இறைவனை தொழுது முடிகளால் வணங்கி தலை வணங்கி அவருடைய தன்மையை நாம் பெற வேண்டும் என்று மிக அழகாக அந்த பாடலிலே சொல்லுகின்றார். இப்போ உயிர் வந்து உடல் வாழ்க்கை நிலை இல்லாதது, இந்த உடம்புல, இந்த உடம்புல இருந்து நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை வந்து நிலையற்றது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் நாளைக்கு இன்னும் சமையல் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருப்போம், இன்னைக்கு மாலையில இன்னொரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம், ஒருத்தங்கள்ட்ட சொல்லியிருந்திருப்போம் நான் வர்றேன்னு சொல்லியிருந்திருப்போம். சில பேர் வந்து அதுக்காகவே புறப்பட்டு கூட வெளியில கூட போவாங்க. ஆனா என்ன செய்யறது, போகும்போதே பிரயாணத்தின் அப்பவே ஏதாவது ஆயிருதே, ஏதாவது இடர்பாடெல்லாம் வந்துருதே, அப்ப அது நம்ம கையில இருக்கா? கிடையாது. அதனால இது நிலையற்றது என்றது முதல்ல ஆணித்தரமா, இந்த உடம்பு நிலையற்றது, இந்த உலகு நிலையற்றது, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை நிலையற்றது அப்படிங்கிறது தெளிவா நம்ம மனசுக்கு புரியும். அது அவர் பல இடத்துல நமக்கு அழகா பட்டியல் போட்டு காட்டிட்டே போயிருக்காரு. அதனால அதை விரும்பக்கூடாது, இறைவனை வணங்கணும். பெத்தனாகவே வாழ்க்கையை கழிக்க கூடாது, இறைவனை வணங்கி முக்தியை அடையக்கூடிய முத்தனாகணும் என்று மிக அழகாக அதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் இறைவனிடம். ஒரே விண்ணப்பம்தான், எனக்கு என்னைக்கு ஆணவ மலத்தோட தன்மை மென்மையா மாறும், அது இப்ப வன்மையா இருக்கு சரியா, அதுக்கப்புறம் அது அதாவது கேவல நிலையில ரொம்ப வன்மையா இருக்கும், சகல நிலையில கொஞ்சம் இடைநிலை தன்மையில இருக்கும், அப்புறம் வந்து சுத்த நிலைக்கு போகும்போது அந்த விஞ்ஞான கலர் ஆகும்போது லேசா மென்மையா மட்டும் இருக்கும், அந்த மாதிரி தன்மை எனக்கு என்னைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்கிறார். அதனால என்னை நீ ஆட்கொள்ள வேண்டும் என்று இறைவனிடம் மீண்டும் மீண்டும் விண்ணப்பித்துக் கொண்டே இருக்கின்றார் என்று நாம், அது நம்மளால சாத்தியம் கிடையாது, இறைவனுடைய அருளால் மட்டும்தான் அது நமக்கு சாத்தியம்.